இது பனிப்பூக்கள் பாட்காஸ்ட். கேட்போம், அறிவோம்.
புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
ஸோ நம்ம இன்னும் நம்ம எப்பவும் பேசுகிற தலைப்பு தான், எப்பவும் பேசுகிற டாபிக் தமிழோட பழமை. இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு என்ன 2300-2400 வருஷத்துக்கு முன்னால் தொல்காப்பியம் அதில் ஆரம்பித்து நேற்று எழுதின ஒரு புது கவிதை. அது வரைக்கும் வந்து தரமான படைப்புகள் இருந்ததுன்னா அது நம்ம மனசுக்கு கொடுக்குற நிறைவை வந்து சாதாரணமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சாதாரணமாக விவரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது வந்து எல்லா மொழியிலுமே அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்கவுங்களோட இன்னொரு தாய் மொழியில அப்படிதான் இருக்குங்கிறது நான் நினைக்கிறேன். இலக்கியம்ங்கிறது ஒரு வளமையான ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் எல்லா மொழியிலையும். ஆனா தமிழ்ல வந்து ஒரு கூடுதலான ஒரு இன்பம் இருக்கோ அப்படின்னு ஒரு ஒரு தோணல் நமக்கு. ஏன்னா தமிழ்ல வந்து பெரும்பாலானவை இன்னும் ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா 80% மேல தமிழ் வார்த்தைகள் வந்து காரண பெயர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இடுகுறி பெயர்கள் கிடையாது, வெறும் காரண பெயர்கள் அப்படிங்கிறாங்க. அதுல வந்து என்னன்னா நிறைய சொற்களும் வந்து கூட்டு சொற்கள். ஒரு ஒரு உதாரணமா எடுத்துட்டா இலக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம், அதான் இப்ப பேச போறோம் நம்ம இல்லையா. இலக்கியம் என்னன்னா இலக்கு பிளஸ் இயம் அப்படின்னு விரியுது. இலக்குனா என்ன, டார்கெட், ரைட். ஏன்னா ஒரு குறிக்கோள் அல்லது ஒரு நோக்கம், நம்மளை வந்து நம்மளோட குறிக்கோளைக்கோ நோக்கத்தையோ நம்மளை அதை நோக்கி நகர்த்துற ஒரு விஷயங்கள் தான் இலக்கியமா இருக்க முடியும். அதாவது அவங்க சொன்னது ரொம்ப பிலசாபிக்கலா ஆன்மீக ரீதியில சொல்றாங்க. ஆன்மீக ரீதியில ஒரு இலக்கை நோக்கி நம்ம நடத்திட்டு போறதுதான் இலக்கியமா இருக்க முடியுங்கிறது அதோட டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷனுக்காக நம்ம தமிழ்ல வந்த இலக்கியங்களுக்கு ஒரு பஞ்சமே கிடையாது. ஆனா இந்த இலக்கியங்கள், பழைய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள்லாம் விட்டுட்டு சாதாரணமா பெரிய அளவு ஒரு படிப்பு இருக்கணும்னோ இல்ல ஒரு பெரிய புத்திசாலித்தனம் இருக்கணும்னோ அப்படின்னே கூட இல்லாம சாதாரண மனுஷங்களுக்கும், இன்னும் சொல்ல போனா படிப்பறிவே இல்லாத பாமரருக்கு கூட புரியுற மாதிரி இந்த இலக்கியத்தை கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு நல்ல சினிமாவுக்கு, தமிழ் திரைப்படங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. குறிப்பா அதுல சினிமாவோட பாடல்கள், சினிமாவோட பாடல்கள் அதுலயும் குறிப்பா ஒரு 4000 பாட்டுக்கு மேல எழுதி இந்த சினிமா, தமிழ் சினிமா உலகில் முடிசூடாத மன்னனா. முடிசூடாத என்ன, முடிசூட்டினே சொல்லிடலாம். ஒரு ஒன்று கவி அரசு இல்லையா, அரசு முடிசூட்டின கவி அரசு கண்ணதாசனோட பிறந்த நாள் இன்னைக்கு. அவரை கவி அரசு அப்படின்னு சொன்னாங்க, நிறைய அவருக்கு வேற பட்டம்லாம் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவர் கவி அரசுங்கிறதுக்கு மேல ஒரு இது படி போகக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் குறிப்பா இருந்திருக்காரு. ஏன்னா கம்பன் மேல அவருக்கு அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு மரியாதை. கவி சக்கரவர்த்தி கம்பன், சக்கரவர்த்திக்கு ஒரு படி கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அரசு அப்படின்னு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல கேள்வி. அதை வந்து நம்ம என்னன்னா கவி கடவுள்னே கூட சொல்லியிருக்கலாம் அவருக்கு, அந்த அளவுக்கு ஒரு கவிதையோட திறமை மிக்கவர் அவரு. எதை சொன்னாலும் இமீடியட்டா அதை பத்தின கவிதை எழுத முடிஞ்ச ஒரு 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 அபூர்வமான ஒரு வர கவி. அவர் வந்து கவி அரசு அப்படின்னு நம்ம எல்லாரும் இன்னும் அன்பா கூப்பிடுறோம், நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய பாட்டுல, அவரோட நிறைய பாட்டுல கம்பனையோ இல்லது வள்ளுவனையோ பாரதியையோ இவன் இளங்கோவோ கூட ரொம்ப குறிப்பான சில இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அகநானூறு, புறநானூறு, இதை பத்திலாம் நிறைய இடத்துல எழுதியிருக்காரு. இதெல்லாம் நம்ம நேரடியா மூலத்தை படிக்கும் போது சுவையா தான் இருக்கும், ஆனா அதுக்கு கொஞ்சம் இலக்கிய இலக்கண அறிவு அல்லது புரிதல் இருக்கணும். அது இல்லாம வந்து சாதாரண ஒரு இன்னோ இதெல்லாம் எதுவுமே தெரியாம அதை ரசிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் நிறைய சினிமா பாடல்கள் கொடுத்துருக்காரு. எடுத்துக்காட்டுக்கு கூட நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ கம்பராமாயணத்துல ஒரு ஒரு காட்சி நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பாங்க, பட் இதை கேட்கும்பொழுது ஒரு ரொம்ப மனசுக்கு ரொம்ப இனிமையா இருக்குங்கிறதுனால இதை திரும்ப சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். கம்பராமாயணத்துல ஒரு காட்சி அமைப்பு, கம்பராமாயணமே வால்மீகியோட தழுவுனது. ஸோ வால்மீகியில் சொன்னதை தான் கம்பர்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் அதை விட ஒரு பல மடங்கு சுவை அதிகமாக, அட்லீஸ்ட் நமக்கு தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு சுவை அதிகமாக சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத கைகை வந்து ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சாதாரண மனுஷனாக இருக்கிற லக்ஷ்மணனுக்கு ரொம்ப இன்னும் அளவு கடங்க முடியாத ஒரு கோபம். அவன் வந்து தசரதனையும் கைகையையும் வாய்க்கு வந்த மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறான். அதையும் ஒரு அவரோட 16,000 செய்யுள்களில் அதுவும் ஒரு செய்யுள் அவர் திட்டுறதும். அதுக்கு நம்ம போகிறது இல்லை. ஆனால் அந்த திட்டுறதுக்கு வந்து ராமர் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறாருன்னா, நதியின் பிழையன்று நரும் புனலின்மை, அற்றே பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை, இதற்கு நீ என்னை வெகுண்டது அப்படிங்கிறார். கேட்கும்போதே அதை படிக்கிறதுக்கே அவ்வளோ ஒரு அன்பு இன்பம் தரப்போன ஒரு கவிதை. ஆனால் இது எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னா தெரியல, புரிஞ்சிருக்கலாம், நல்லா படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், இல்லை தமிழ் ஆர்வம் உள்ளவங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கலாம். பட் இதுக்கு என்ன கருத்துன்னா, அர்த்தம்னா நதியில் தண்ணி இல்லாதது வந்து நதியோட தப்பு இல்லை இல்லையா, அதே மாதிரி இந்த முடிவு எடுத்தது அரசனோட தப்பும் இல்லை, தசரதனோட தப்பு இல்லை, நம்ம அம்மா வந்து புத்தி மாறி போச்சு அல்லது புத்தி பிழையாயிடுச்சு அப்படிங்கிறது கூட கிடையாது, இது தம்பி பரதனோட தப்பு கூடவும் தப்பும் கிடையாது, இது விதிப்பா, அது விதி அப்படின்னு சொல்றாரு அவர். இதை வந்து சாதாரணமா இப்படி விளக்குறது வந்து இதுக்கு ஒரு உரை தேவைப்படுது இல்லையா. இதையே வந்து கண்ணதாசன் வந்து அவரோட பாட்டுல, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதம்மா, அவ்வளவுதான், சிம்பிளா ஒரே மூணே வரியில சிம்பிளா முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி அவர் வந்து செஞ்சது ஏராளம் ஏராளம், நம்ம நேரம் கருதி சிலதான் சொல்ல முடியும். அவர் என்ன பண்றாருன்னா, தொட்டா அப்படியே அருவி மாதிரி கொட்டுற அளவுக்கு ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு ஒரு கவித்திரம். இன்னைக்கு கூட சொல்லிட்டே போகலாம், இன்னைக்கு கூட சொல்லிட்டே போகலாம், தத்துவமா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், எந்த விதமான ரசங்களையும் எந்த விதமான ஒரு ஃபீலிங்ஸையும் கேட்ட செகண்ட்ல அப்படியே கவிதையில வடிக்க முடிஞ்ச ஒரு வர கவி. இது என்னன்னா, இது வந்து நம்ம நாட்கணக்கா மாசக்கணக்கா இன்னும் பல ரூம் போட்டு பேசுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உட்காந்து கதை எழுதி திரைக்கதை எழுதி ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க ஜென்ரலா. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு அந்த கதையை ஒரு சுருக்கமா அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் பார்த்தா அந்த முழு கதையையும் ஒரு 3 நிமிஷம் பாட்டுல எழுதி கொடுத்துருவார். அது மாதிரி பல பல பாடல்கள். அவ்வளவு ஏன், மகாபாரதத்தோட சாரம் அப்படின்னு சொல்ற பகவத்கீதை அதை எடுத்துட்டீங்கன்னா அதையே ஒரு சினிமா பாட்டு ஒரே ஒரு பாட்டுலயே சொல்லி முடிச்சிட்டார். இன்ஃபேக்ட் பாட்டு கூட இல்லை, அந்த பாட்டோட ப்ரெலூட்லயே அந்த பாட்டை முழுசா சொல்லி முடிச்சிருப்பார். எனவே அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு ஒரு பெரிய கவிஞன், காலம் வந்து திரும்பி பார்த்து இன்னும் கையெடுத்து கும்பிட போல இருக்கிற கும்பிடுற அளவு இருக்கிற ஒரு திறமையான ஒரு கவிஞன் கவியரசு கண்ணதாசன். அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு, அவருடைய பிறந்த நாள் 1927 ஜூன் மாதம் 24 இன்னைக்கு ஜூன் 24. அவர் அண்ணன் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு தம்பி கூடவே பிறக்கலையே தவிர மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்ததுக்கான எல்லா விதமான உணர்வுகளோட சிம்டம்ஸோட தான் வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க, அட்லீஸ்ட் சினிமா வாழ்க்கையை, ஈவன் நிஜ வாழ்க்கையை கூட தான் நினைக்கிறோம். அவரோட தம்பி MSV அவரும் இன்னைக்கு தான் பிறந்திருக்கார், ஒரே ஒரு வருஷத்துக்கு பின்னால 1927 அவர் பிறந்தாரு, 1928 இவர் பிறந்தாரு. ஸோ இதை விட ஒரு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல, நம்ம வந்து ஒரு ஒரு இன்னும் தமிழ் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கு. ஸோ MSVயோட பிறந்த நாள் இன்னைக்கு தான்.
நன்றி வந்து, ரொம்ப அழகான ஒரு ஒரு அறிமுகம். நீங்க சொன்ன மாதிரி வந்து கண்ணதாசன் வந்து ஒரு கவி மேதை அப்படின்னாக்கா MSV வந்து ஒரு இசை மேதைன்னு சொல்லலாம். கண்ணதாசன் குறிப்பா சொல்லணும்னாக்கா பல பல தத்துவமாகட்டும் சரி, ஆன்மீக கருத்துக்கள் ஆகட்டும் சரி, காதல் பாடல்கள் ஆகட்டும் சரி, சொன்ன மாதிரி நினைச்ச நேரத்துல வரிகள் அருவியா கொட்டும் அந்த மாதிரியான ஒரு வர கவி அவரு. அந்த கவியோட வார்த்தைகளுக்கு வந்து எளிமையா அவரு அவரே ஏற்கனவே எளிமையா எழுதுறவரு, அதை எடுத்துட்டு போய் பொதுமக்கள் கிட்ட ஜனரஞ்சக முறையில சேர்க்கறதா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு தத்துவ பாடல்கள்னாக்கா அதற்கு ஒரு பேத்தோஸ் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு புதிய முறைகள்ல சேர்க்கறதா இருக்கட்டும் சரி, MSVக்கு வந்து ஒரு பெரிய இடம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னாக்கா இவங்க ரெண்டு பேருமே வேற வேற ஜாம்பான்களோட வேலை செஞ்சிருக்காங்க, பணியாற்றியிருக்காங்க. கண்ணதாசன் பார்த்தாக்கா கேவி மகாதேவன், ஜி ராமநாதன் தொடங்கி சுப்பையா நாயுடு, வி குமார், சுதர்சனம், கோவர்தனம், பிற்காலத்தில் வந்து சங்கர் கணேஷ், இளையராஜா அப்படின்னு பல பேரோட வேலை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி விஸ்வநாதனும் தன்னுடைய தொடக்க காலம் முதல்ல பல பாடலாசிரியர்களை ஈடுபடுத்தியிருக்காரு, பட்டுக்கோட்டை, வாலி, முத்தலிங்கம், புலமை பெத்தான் மருதகாசி இப்படின்னு பல பேரோட வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா இதுல எல்லாத்துலயும் கிடைக்காத ஒரு அற்புதம், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பணியாற்றும் போது ஒரு அற்புதம் உருவாகும். அந்த அழகு கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள், நிறைய பாடல்கள், எண்ணற்ற பாடல்கள் பார்க்கலாம். குறிப்பா வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி தொடக்க காலத்துல இசையமைக்க தொடங்கின காலத்துல வந்து இந்த திரைப்பட இசை அப்படின்ற வந்து வேற ஒரு பரிமாணத்துல இருந்தது. எல்லாமே வந்து கர்நாடக ராக அடிப்படையில உருவான பாடல்கள். அந்த இவங்க பணியாற்றிய தொடக்க காலங்கள்லயும் அந்த மாதிரிதான் பாடல்கள் அமைச்சிட்டு இருந்தது. குறிப்பா தேவதாஸ் அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் பார்த்தாக்க, பணம் அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் கூட ஓரளவுக்கு இந்த கர்நாடக சங்கீத ராகத்தோட அடிப்படையில தான் பாடல்கள் பிறந்துட்டு இருந்தது. 1957 வந்த ஒரு படம் புதையல் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துல பார்த்தாக்க வந்து இவங்க அந்த தமிழ் திரைப்பட பாடல்களோட இலக்கணத்தையே திருப்பி போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து ஒரு 5-6 பாடல்கள் இருக்கும் அந்த படத்துல, புதையல் அப்படின்ற படத்துல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். இப்ப சொல்றோம் இல்லையா, சமீப காலங்கள்ல வந்து ஜானர் அப்படின்னு சொல்லி ஜானர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்க்க போனாக்க அந்த படத்துல இடம்பெற்ற பாடல்கள் பார்த்தாக்க ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகம். சந்திரபாபு பாடியிருப்பாரு பாட்டு, உனக்காக எல்லாம் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹலோ மை டியர் ராணி, எங்க அம்மா உனக்கு மாமி அப்படின்ற மாதிரியான ஒரு ராக் அண்ட் ஒரு ஃபோக் அண்ட் ராக் மிக்ஸ் பண்ண ஒரு பாடல் இருக்கும். அந்த சந்திரபாபுவோட சேர்ந்து பாடியிருக்கிற வந்து சமீபத்தில் காலமாயிட்டார் இல்லையா, ஏஎல் ராகவன், அவர் வந்து ஃபோக் அடிப்படையில் பாடியிருப்பார். சந்திரபாபு வந்து ராக் அண்ட் ரோல் ஸ்டைலில் பாடியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வர அப்படின்னு ஒரு பல விதமான பரிமாணங்கள், இது எல்லாமே வந்து வேறு வேறுபட்ட பரிமாணங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அந்த திரைப்பட பாடல்களோட இலக்கணத்தை மாற்றி அமைச்சது படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல்களுக்கெல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல போய் பார்த்தா கூட அதற்கு அத்தனை பேர் வந்து லைக் போட்டிருக்காங்க, காமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு திரைப்பட வரலாற்று, திரைப்பட பாடல்கள் வரலாற்றை திருப்பி போட படம் அப்படின்ற மாதிரி பாடல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நீ சொல்ல வந்தது வந்து என்னன்னா, இப்ப நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் அந்த ஜானர் பத்தி சொல்லும்போது தோணுச்சு, நிறைய பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இன்னும் 90s-2000s நிறைய நல்ல பாட்டெல்லாம் கூட வந்தது, டக்குன்னு போய் அந்த பாட்டை திரும்ப சொல்லு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேரால சொல்ல முடியும்னு தெரியல. ஆனா அதையும் வந்து 50s-60s அந்த பாட்டை சொல்லுனா சொல்ல முடியும். இப்ப நீ சொன்ன புதையல் அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. எனிவே சொல்ல ரவி.
கண்டிப்பா, யா. ஸோ இந்த இந்த படத்துல வந்து அந்த புதையல் படத்துல குறிப்பா அந்த சிஎஸ் ஜெயராமனோட பாட்டு, இந்த விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே அப்படின்ற பாட்டு, இன்னைக்கும் வந்து நிறைய பேர் பாடினாங்கன்னா அது வரி இந்த சொற்கள் பிசகாம சொல்லுவாங்க. அதுவும் அந்த அந்த இன்னைக்கு வர இப்போ இந்த சூப்பர் சிங்கர் மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா தொலைக்காட்சிகளில், இந்த இந்த இதில் சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து பாடுற பாட்டுகள் முழுதுமே இந்த மாதிரியான பாட்டுகள், அதாவது ஒரு சிறப்பான தலைப்பில் ஒரு இந்த தீம் வீக் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க இல்லையா, அதிலெல்லாம் பார்த்தாங்கன்னாக்கா இந்த மாதிரி 60s-ல் வந்த பாடல்கள் தான் இடம்பெற்றுருக்கு. ஸோ இதுவே இதுவே வந்து இவங்களோட இந்த கூட்டணியோட வெற்றியை பற்றி பல சங்கதிகள். ஸோ யா, இது ஒரு பெரிய கடல். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்ற திரைப்பட பாடல்கள் பற்றி பேசுறதுனா ஒரு பெரிய கடல். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படின்றதுலேருந்து தொடங்கலாம். பொதுவாக அந்த இது எல்லாமே வந்து ஒரு கடவுள் வாழ்த்தோடு தொடங்குற மாதிரி, நீங்களே ஒரு கடவுள் வாழ்த்தோடு தொடங்கி வைங்களேன் பார்க்கலாம்.
கண்டிப்பா கண்டிப்பா. சரி, சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க கடல்ல போயிட்டு இதை முத்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா, முதல்ல கடல்ல உள்ள போறதுக்கு ஒரு தைரியம் வரணும், உள்ள போய் அதுக்கப்புறம் முத்து பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கில் வந்து இருக்கும் பொழுது, ஓரளவுக்கு என்ன முத்து குளிக்கிற கலையை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உள்ள போய் பார்த்தா ஆயிரக்கணக்கில் இருக்கும் பொழுது எதை எடுத்துட்டு வெளியில வர்றது, எதை எடுத்துட்டு வந்து காமிச்சு இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்ன்னு சொல்றது, உன்னை கையில எடுக்கும்பொழுது என்ன தோன்றதுன்னா, ஓ இன்னொன்று பக்கத்துல இருக்கு பாரு, அதை விட நல்லா இருக்கு அப்படின்னு தோணுது. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து இவன் எடுத்துட்டு வந்ததுதான் பெஸ்ட்னு நினைக்க போறானே, இதுதான் நிஜமாவே பெஸ்டா அப்படி அப்படின்னு ஒரு ஒரு போராட்டம் மனசுக்குள்ள. சோ இதை உட்கார்ந்து எழுதணும்னு நினைக்கும் பொழுது நம்ம ரெண்டு பேருமே நம்ம இதை பத்தி நிறைய வாட்டி பேசிருப்போம், ஆஃப்லைனா ரொம்ப ஆயிரக்கணக்கான முறை பேசிருப்போம் இல்லையா. அதுல பேசும்பொழுது என்ன எதுதான் பெஸ்ட், ஒன்னும் சொல்லிடுவோம் சொல்லிட்டு, இல்ல 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 அதை விட இது இன்னும் பெட்டரா இருக்கு, இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் மட்டுமே, இது இல்லாம இன்னும் மத்தவங்களை எடுத்தோம்னா கணக்கே இல்லாம போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமா நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். நீ சொன்ன மாதிரி ஒரு சுவாமி பாட்டோட ஆரம்பிச்சிடலாம். அதாவது எல்லா ப்ரோக்ராமிலுமே ஒரு காலத்துல, இப்பெல்லாம் அது ரொம்ப ஃபாலோ பண்றாங்களாம் தெரியல, ஒரு காலத்துல எஸ்பெஷலி இந்த மேடையில எல்லாம் வந்து ஆர்கெஸ்ட்ரா நடத்துறவங்க இருப்பாங்க இல்லையா, முதல்ல ஏதாவது ஒரு சுவாமி பாட்டுலதான் ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் சுவாமி நம்பிக்கையே இல்லாதவங்க கூட அதுக்கு ஏதாவது ஒரு ரிலேட்டட் ஆகிற மாதிரி, நேச்சரை பாராட்டுற மாதிரியோ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும். அதாவது நமக்கு மீறி ஒண்ணு இருக்கு, அதை முதல்ல பாடிடணும் அப்படின்னு சொல்லி பாடுறது. அந்த மாதிரி ஒரு பாட்டு எடுக்கலாம்னு நினைச்சேன். அகைன் அதுலயும் ஆயிரக்கணக்கில், இந்த கிருஷ்ணலீலா அப்படின்னு ஒன்னு எடுத்துட்டாலே அதுலயும் நிறைய பாட்டு எழுதிட்டு ஒரு ஆமா MSV மியூசிக் போட்டு கண்ணதாசன் எழுதி பல பேர் பாடின பாட்டு. ஆனா நான் வந்து எடுத்துக்க போறது வந்து முதல்ல வந்து கண்ணதாசன் இவங்க ரெண்டு பேரோட படைச்ச இன்னொரு மார்வல், காலத்தால் அழியாதது அப்படின்னு சொன்னோம்னா அது எல்லாத்தையுமே சொல்லிடலாம் இவங்களோட, அது ஒரு பெரிய ஒரு புகழாவே தோண மாட்டேங்குது காலத்தால் அழியாது சொல்றது. ஏன்னா இந்த பாட்டில் வந்து நான் ஒண்ணு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, ஒரு மனுஷ மனசை மீறி மனுஷனோட ஐன் புலங்களால உணர்ந்து கொள்ற ஒரு உணர்வுகள் எல்லாம் மீறி ஏதோ ஒண்ணு இதுல இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு எப்பவுமே உண்டு. அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அப்படின்னு கூட சொல்லிடலாம். மேபி ஆன்மீக சக்தின்னு சொல்லலாம், மேபி ஏதோ ஒரு ஒரு வைப் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்ணதாசன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு நாத்திகனாக இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறினார். திரும்ப ஒரு 14 வருஷம் இருந்தார் ராமனோட வனவாசம் மாதிரி அப்படின்னு அவரே சொல்வார். அதனால அது வந்து வனவாசம்னு ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காரு. அந்த மாதிரி எழுதுற அந்த புத்தகத்துக்கு எழுதுனதுக்கு அப்புறம் அந்த படம் இது. அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, அவரு வந்து கண்ணன் அப்படின்னு ஒரு, அதனால வந்து அவரோட பேச்சில் நிறைய காட்டம் பார்க்கலாம். அந்த காட்டம் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த நாத்திகமாக பேசுகிறவங்கள்லாம் எவ்வளவு இன்னோ சரியில்லாத ஒரு விஷயத்த சொல்கிறாங்கங்கிறத ரொம்ப டைரக்டாகவே சொல்லுவார் அவர். அதில் என்ன சொல்கிறாருன்னா, வந்து இப்போ கண்ணன் ஒரு கடவுள் இருக்குன்னு கூட நம்ப வேண்டாம், அப்படி ஒருத்தர் ஒரு மனிதர் வாழ்ந்தார்னு கூட நம்ப வேண்டாம், அதெல்லாம் கூட விட்டுடுங்க. ஆனால் ஒரு ராத்திரியில் ஒரு அமைதியான ஒரு நிர்மலமான ஒரு சுச்சுவேஷனில் உட்காந்துருக்கும்பொழுது ஒரு கண்ணன் படத்தை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து ஒருத்தர் காமிச்சா, அந்த கண்ணன் படத்துல அதோட முகத்துல இருக்கிற அழகு, அந்த கருணை, அந்த கண்ணுல இருக்கிற ஒரு தீட்சண்யம், இதை பார்த்து மயங்காதவன் ஒரு மனுஷனா கூட இருக்க முடியுமா அப்படின்னு அவரோட சொந்தமான வரி இது. இது எதுல இருந்து, அந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தை புத்தகத்தை ரிலீஸ் பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணார். அந்த ஆடியோல அவரே சொன்னது இது. அந்த மாதிரி ஒரு உணர்வுல இருந்த போது வந்த கவிதை நினைக்கிறாரு. இது அவரை மீறி வந்த கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தத்துவ விளக்கத்துல சொல்லுவோம்னா ஒரு துரிய நிலை கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவருக்கே தெரியுமான்னு தெரியல அந்த கவிதை இப்படி எழுத போறோம் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு வெளியில வந்த ஒரு கவிதை. இது வந்து இது கண்ணனை பத்தி பாடுறாரு இதுல. ஆனா வந்து என்ன சொல்றாருன்னா, கண்ணன் வந்து ஏதோ ஒரு ஒரு பஜனை பாட்டு மாதிரியோ இல்ல ஒரு இன்னும் வெறும் ஒரு மேலெழுந்த வாரியோ இல்லாம, அந்த கண்ணனோட வாழ்வு எப்படி இருந்தது, இது வந்து முழுக்க முழுக்க அவர் 10 வயதுக்கு முன்னால அவர் செய்த ஒரு லீலா வினோதங்கள். இன்னைக்கு என்ன நம்ம பேசுறாங்க அதை பத்தி, பட் அவர் சொல்றது வந்து முக்கியமான குறிப்பு என்னன்னா, 10 வயதுக்கு முன்னால வந்தது இது. இதுல இருக்கிற என்ன, குழந்தைங்க விளையாடுற விஷயம், அது ஒரு கியூட்டான விஷயம். ஆனா இவர் வந்து ஒரு குழந்தைய மீறின ஒரு கடவுள் ஸ்வரூபம், அதை வந்து எப்படியெல்லாம் வந்து அவர் அதை ஒரு சாதாரணமான ஒரு விளையாட்டையே எப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமா, ஒரு தத்துவம் மிகுந்த ஒரு விஷயமா, ஒரு அவதார நோக்கம், கிருஷ்ணருங்கிறது ஒரு அவதாரம் அப்படிங்கிறத காட்டுறதா எழுதியிருக்காரு. இதுல ஒரு வரி கூட பாத்தீங்கன்னா, அவர் மோன நிலை கூட ஒரு யோகம் இலை போல் இருக்கு, யார் அவரை தூங்க விட்டார் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். காசினா தெரியும் நமக்கு உலகம் இல்லையா, கண்ணன் தூங்கினா உலகமே தூங்கிடும், அதனால அவரை தூங்க விடாதீங்க அன்னையரே, துயில் எழுப்ப வாரீரோ. அதை சும்மா வரியா படிச்சு பார்க்கும்பொழுதே அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. கண்ணதாசன் எழுதினது, MSV விசய் அமைச்சது, SP பாலசுப்ரமணியம் பாடினது. இந்த பாட்டை பாட்டா கேட்டா எப்படி இருக்கும் ராம்?
கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும், அன்னையரே துயில் எழுப்ப வாரீரோ. கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும், அன்னையரே துயில் எழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ, கன்னியரே கோபியரே வாரீரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ, ஓய்வெடுத்து தூங்குகிறான் ஆராரோ.
அற்புதம், அற்புதம் ராம்,
ரொம்ப ரொம்ப அருமை, அருமையா இருந்தது பாட்டு. அந்த பாட்டு கேக்குறதுக்கு பிரமா இருந்தது. சொல்லு சொல்லு ரவி, நீ உன்னோட பாட்டு, உனக்கு பிடிச்ச பாட்டு சொல்லு.
இல்ல, இந்த பாட்டிலேயே வந்து எனக்கு இன்னொரு இன்னொரு சரணம் ரொம்ப பிடிச்ச சரணம் இது. இது இது எனக்கு இந்த இதனுடைய பின்னணி பார்த்தாக்க அந்த ஒரு தாலாட்டு பாடல் மாதிரி இது. ஸோ வந்து எல்லாரும் இரவில் வந்து தூங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வர பாடல் இது. ஸோ இந்த சமயத்தில் வந்து அவருடைய சன்னமான குரல், எஸ்பிபிக்கே வந்து அந்த ஒரு வழுக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு குரல் இருக்கும் இல்லையா, அந்த குரலில் அதில் வர அந்த சில வரிகளில் வர அவரோட குரலோட அந்த நளினம் வந்து எவ்வளோ எடுத்து தூக்கி காட்டுது அந்த பாட்டை அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்துக்க அதே தான், இந்த பின்னலிட்ட கோப்பியரின் கன்னத்தில் கண்ணமிட்டு மன்னவன் போயில் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தானேலோ. அந்த முடிச்சதுக்கப்புறம் அந்த மந்திரத்தில் அவர் உறங்க, அது அப்படியே அந்த அந்த மந்திரம் அப்படியே அந்த அந்த மந்திரம் அந்த மந்திரம் சொல்றதுலயே அந்த அந்த மந்திரத்தில் அவர் உறங்க அப்படின்ற போது அப்படியே அது ஒரு மந்திரமா வரும். அதுல அந்த அந்த இரக்கம், அந்த சங்கதி, அந்த இடத்துல வர சங்கதி வந்து அப்படியே கேட்கற நம்ம அப்படியே கண்ணில் தண்ணி வர வைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாடல் அது. ஸோ மிக அருமையான தெரிவு மது. ஸோ ரொம்ப
மந்திரிச்சு விட்ட மாதிரி, ஒரு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கிற இப்போ.
ஆமா, ஸோ இந்த 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 பட் குறிப்பாக இந்த ஆல்பத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம் என்னென்னக்கா, இது அந்த கிருஷ்ண கானம் அப்படின்ற ஆல்பத்தில் வந்த பாடல்கள் இதெல்லாமே, இதில் வந்து கண்ணதாசனுக்கே வந்து மிக மிக பிடித்த பாடல். அவர் வந்து மற்றவர்களை தூங்க வைக்கிறதுக்கு, கண்ணனையே தூங்க வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அவரை வந்து தூக்கம் வரலனாக்கா அவர் மிகவும் விரும்பி கேட்ட பாடல் வந்து புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. ஸோ அவர் அவரோட மிக மிக விருப்பமான பாடல்களில் அதுவும் ஒன்று. ஸோ அவர் அவரை வந்து அவரை கௌரவிக்கும் வகையாக வந்து எம்எஸ்பி வந்து அவருக்கு பின்னாடி எந்த கச்சேரியில் எங்கே தொடங்கினாலும் முதல்ல பாடல் வந்து புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்ற பாட்டு தான். ஸோ அதே மாதிரி அந்த பாட்டு முடிக்கும் எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அப்படின்னு தான் வரும் அந்த பாட்டில். ஸோ அந்த பாட்டு வந்து நிறைய சமயங்களில் அவரால் முடிஞ்ச வரைக்கும் எம்எஸ்வி தான் பாடுவார் அந்த பாட்டை முதல்ல. அந்த முடிக்கிற சமயத்தில் வந்து எங்கள் கண்ணதாசன் புகழ் பாடுங்களே அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஸோ அந்த அளவுக்குள்ள அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருந்த ஒரு ஒரு அந்த இப்போ சமீப காலங்களில் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பந்தம், ஒரு இணைப்பிரியா நட்பு, அது என்னன்னு சொல்கிறதுனே கூட தெரியல. நீ சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள இருந்த அந்த அண்ணன் தம்பி உறவு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம்.
ரொம்ப
ஆத்மார்த்தமான உறவு அது, நிச்சயமா. ஸோ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி தான், இந்த இப்போ இவங்களோட திரைப்பட பாடல்கள் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த ஒரு பாட்டை பற்றி நமக்கு பேசுறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் அடுத்து நினைக்கிறேன். ஸோ இவங்களோட திரைப்பட பாடல்களை வந்து தேர்ந்தெடுத்து பேசணும் அப்படின்னும் போது ஏற்கனவே கடலில் மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி தான். ஸோ அந்த எடுக்கிற முத்துக்கள்லையும் வந்து இதுதான் சிறப்பான முத்தா அப்படின்னாக்கா இல்லை, அது எப்பவுமே அந்த மாதிரியான ஒரு தெரிவு இருக்கவே முடியாது கண்டிப்பாக. ஸோ நான் என்ன நினச்சேனாக்கா, பலருக்கும் ரொம்ப பிரபல்யமாக கேட்காத பாடல், அதில் சிறந்த பாடல்கள் அப்படின்னு தேர்ந்தெடுத்து பேசலாம்னு நினச்சேன். இப்போ கடைசியாக நம்ம டிஎம்எஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். எம்எஸ்பிக்கு ஒரு மிக பிடித்த பாடகர்களில் வந்து டிஎம்எஸ் ஒருத்தர். அவரை மாதிரி இப்படி சுத்தமாக அந்த சொற்களை அவ்வளோ சுத்தமாக உச்சரிக்கிறதுல, உச்சரிப்பு தெளிவாக இருக்கிறதுல வந்து அவருக்கு மிஞ்சத்துக்கு யாரும் கிடையாது அப்படின்றது தான் டிஎம்எஸ் பற்றி எம்எஸ்பியோட கருத்தாக இருந்தது. அவர் பல பாடல்கள் பாடியிருக்கார், குறிப்பாக பல தத்துவ பாடல்கள். இந்த அந்த சமயத்தில் மிக பிரபலமாக இருந்த 2 நட்சத்திரங்கள், எம்ஜிஆர் சிவாஜிக்காக இவர் பாடின பாடல்கள் வந்து பல பல பரிமாணங்கள், பல பல சகாப்தங்கள் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கூட்டணியில் எம்எஸ்பி டிஎம்எஸ் கண்ணதாசன் கூட்டணியோட சிவாஜி கணேசன் இணைந்த பல படங்கள், பல பாடல்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அதில் பல பாடல்கள் வந்து ரொம்ப பிரபலமாக எல்லா எல்லா எந்த சமயத்தில் ஒரு ஆரம்பத்துகள் தொடர்பாக ஒரு பாடல் இருந்தால் கூட சரி, அந்த சமயங்களில் தவறாமல் இடம்பெறக்கூடிய பாடல்களாக இருக்கும். ஆனால் இப்போ நான் எடுத்திருக்க பாடல் வந்து அவ்வளவா பிரபலம் அடையாத பாடல், ஆனால் மிக சிறந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இது ஒரு பாடல் அப்படின்னு சொல்றதை விட பாடம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. என்னன்னாக்கா இந்த படம், இந்த பாடல் இடம்பெற்ற படம் வந்து ராமன் எத்தனை ராமநடி அப்படின்னு ஒரு படம், அறுபதுகள் மத்தியில் வந்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இந்த படத்துல என்னன்னாக்கா சிவாஜி கணேசன் வந்து அவரது நாயகன், கே.ஆர். விஜயா கதாநாயகி. அவருக்கு வந்து படம் துவக்கத்துல வந்து அவர் வந்து ஒரு அப்பாவியா இருப்பாரு, ஒரு வெளித்தனமான ஒரு இளைஞனா இருப்பாரு, உலகம் தெரியாத ஒரு அப்பாவி இளைஞன் அந்த மாதிரி இருப்பாரு. சின்ன பசங்களோட அங்கங்க சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாரு, வாழ்க்கை என்ன என்னன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு இது. அவருக்கு வந்து ஒரு சின்ன உடற்குறை இருக்கும், அந்த சமயத்துல திடீர் திடீர்னு அவருக்கு வந்து உடல் வலிப்பு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சமயங்களில் வலிப்பு வரும்போது கே.ஆர். விஜயா வந்து அவரை காப்பாற்றுவாங்க. ஸோ அப்போ தான் அவர் முதல் முறையாக கே.ஆர். விஜயாவை பார்ப்பாரு. பார்த்த உடனே அவருக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு வந்துடும். அந்த சமயத்தில் அவருக்கு புரியாது இது என்ன உணர்வுன்னு கூட அவருக்கு புரியாது, பட் அவங்கள பார்த்துட்டு இருக்கணும், அவங்க கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். அந்த சமயத்தில் வந்து கூட இருந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து நீ வாழ்க்கையில் ஜெயிச்சாதான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தூக்கிட்டுருவாங்க. ஸோ இவர் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு லட்சியத்தோடு வந்து ஏதோ முயற்சியெலாம் பண்ணுவார். ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக வந்து ஒரு சினிமா துறையில் ஒருத்தரோட நட்பு கிடைக்கும், அப்படியே வந்து ஒரு நடிகராக மாறிடுவார். நடிகராக ஆனதுக்கப்புறம் வந்து அவர் பல பல படங்கள் பல வெற்றிகள் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் வந்து திரும்ப அந்த காதல் நினைவுகள் வரும். ஸோ இந்த பாட்டு, இப்போ நான் சொன்ன பாட்டு வந்து ரெண்டு இடங்களில் வரும். முதல் முறையாக வரும்போது அவர் அந்த அப்பாவி வெகுளித்தனமான இளைஞனாக இருக்கும்போது பாடுவார் அதே பாட்டு. அதே பாடல் கிட்டத்தட்ட அதே வரிகள் பின்னாடி வந்து அவர் பெரிய நடிகன் ஆனதுக்கப்புறம் வரும். என்ன ஒரு வித்தியாசம்னாக்கா முதல் தடவை வரும்போது அவர் ஆசைப்படுவார், அதோடு நிற்கும். ரெண்டாவது தடவை வரும்போது அவருடைய காதல் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த ஏமாற்றத்தோடு வரும். ஸோ இது ரெண்டு விதமான பாவங்கள், ரெண்டு வேற வேற நிலைமைகள், ரெண்டு பாவங்கள். இந்த வரிகள் ஏறத்தாழ ஒரே மாதிரியான வரிகள், சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் வரிகளில். ராகம் அதே ராகம், ஆனால் அதில் இடம்பெற்ற மாற்றங்கள் அந்த டிஎம்எஸோட குரலிலும் சரி, அந்த எம்எஸ்பி பயன்படுத்தியிருக்கிற அந்த கமகங்கள் அந்த சங்கதிகள் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரிய மாற்றம் தெரியும் ரெண்டு பாடல்களுக்கும் நடுவில். குறிப்பாக சொல்லணுனாக்கா முதல் தடவை பாடும்போது அவர் வந்து ஒரு சாப்பாட்டு ராமனாக இருப்பார், சாப்பாட்டுக்காக ஆசைப்படுவார், எல்லாம் கையில் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருப்பார், அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஸோ அந்த சமயத்தில் பாடுறது வந்து ஒரு கிராமத்து பின்னணி இசையில் இருக்கும், பெரிய இசைக்கோர்வையெல்லாம் இருக்காது, ரொம்ப எளிமையான இசை புல்லாங்குழல் இருக்கும். வழக்கமாக அந்த கிராமிய இசைக்கு வந்து புல்லாங்குழல் சேர்க்கறது வந்து எம்எஸ்விக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். ஸோ அதில் வந்து புல்லாங்குழலோட இது இருக்கும், அந்த தபலாவோட அந்த செமிடோன் தபலா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு வேறு மாதிரி வழக்கமாக தபலாவில் வர ஒலி எல்லாமே வேறு ஒரு மாதிரியான ஒலியில் வாசிப்பாங்க. ஸோ இந்த பாட்டில் இதுதான் அந்த பின்னணி இசை இது ஒரு பின்பலமாக சொல்லலாம். இதே பாட்டு பின்னாடி அவர் பெரிய நடிகன் ஆனதுக்கப்புறம் அவர் ஒரு நளினமாகிடுவார். சிவாஜி கணேசன் தெரியும் இல்லையா, அவர் அந்த உடல் பாவத்திலேயே வந்து அதன் வேறுபாடுகள் காமிச்சிடக்கூடியவர் அவர். ஸோ அவர் அந்த நடக்கிற நடையிலிருந்து எல்லாமே மாறி போயிருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து இதே பாடல் வரிகள் தான், குறிப்பாக சொல்லணுனாக்கா இந்த எண்ணெயில் எரியும் விளக்கு அவள் எண்ணெயை அழைக்கும் சிரிப்பு அப்படின்ற மாதிரியான வரிகள் வரும். அதே பாடல் அதே வரிகள் ரெண்டு சிச்சுவேஷனுக்கு என்ன மாற்றம் இருக்கு, என்ன வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்றது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இது நினைச்சு கூட பார்க்கவே முடியாத ஒரு மாற்றங்கள். சங்கதிகள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குரலில் இருக்கிற அந்த நளினம், அவர் பின்னாடி அந்த ஒரு பெரிய நடிகனானதுக்கப்புறம் அந்த உச்சரிப்பில் இருக்கிற நளினம், முதல்ல அப்பாவியா இருக்கும்போது உச்சரிப்புல இருக்கிற அந்த ஒரு அப்பாவித்தனம், ஒரு கிராமத்து இளைஞனோட உச்சரிப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, சின்ன இந்த முந்தைய பாடல்ல வந்து அவரு ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கும்போது அவரு எல்லாமே வந்து சின்ன பசங்க எல்லாம் கூட விளையாடிட்டு இருப்பாங்க, அவ்வளவு துள்ளலா இருக்கும் இசை. ரெண்டாவது தடவை அதே பாடல் வரும்போது அதுல ஒரு ஏமாற்றம், ஒரு சோகம், எல்லா ஒரு கோபத்தோட வெளிப்பாடு, இது எல்லாத்தையும் சேர்ந்து தரணும். ஸோ ஆனா அந்த எல்லாம் இருக்கு. இப்ப அவர்கிட்ட பணம் இருக்கு, நிறைய உறவுகள் இருக்காங்க, பணக்கார நண்பர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனாலும் அவரோட வாழ்க்கையில ஒரு பெருமை. ஸோ இந்த பெருமையை காட்டுறதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு உத்தியை கையாண்டிருப்பாரு விஸ்வநாதன். இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த அம்மாடி அப்படின்னு எழுப்பாரு, அதுலயே வந்து பல சங்கதிகள் இருக்கு. அந்த ரெண்டாவது தடவை பாடும்போது அந்த அம்மா அடின்னு எழுக்கும் போது அதுல இருக்கிற ஒரு வெறுமை, இந்த இந்த வெறுமையை எடுத்து காட்டுறதுக்காக என்ன சொல்லியிருப்பாரு, அந்த பாட்டு துவங்கும் வந்து முதல் பாட்டுலயும் அப்படிதான் தூங்கும், அம்மா அடி அப்படின்னு வந்துட்டு அது பொண்ணுக்கு தங்க மனசு அப்படின்னு வரும். ரெண்டாவது தடவையிலயும் வந்து அதே மாதிரிதான், பொண்ணுக்கு தங்க மனசு அப்படின்னு வரும். அது வந்ததுக்கு அப்புறம் அந்த எக்கோ வரும். ஸோ அவருடைய அந்த வெறுமையை காமிக்கிறதுக்காக அவரை சுத்தி எதுவும் யாருமே இல்லை, அது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அந்த அந்த தங்க மனசு அப்படின்ற வார்த்தையை மாத்திரம் எக்கோவா கேட்குற மாதிரி வரணும். அதுதான் அவரோட எண்ணம். ஆனால் அந்த காலத்துல வந்து இந்த இந்த மாதிரியான எக்கோ இது கொடுக்குற மாதிரியான மைக் எல்லாம் இல்லை, எக்கோ எஃபெக்ட் கொடுக்குற மைக்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாததுனால இந்த பாடகர்கிட்ட எப்படி பாடணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து, அதுவும் தெரியும் டிஎம்எஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஸ்தாயி ஒன்று இருக்கும், அதுலேருந்து அவர் குறைச்சி பாட வைக்கிறது வந்து மிகப்பெரிய கடினமான விஷயம். அப்படியும் சில பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காங்க. இந்த சாந்தி படத்தில் வர பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க வெஸ்டர்ன் அந்த கிளிஃப் ரிச்சர்டோட பாப் ராக் டியூன் அது அதிலெல்லாம் பாடும்போது வந்து மிக மிக சன்னமான குரலில் பாடிப்பார். கண் போன போக்கில் அது வந்து ராக் டியூனில் அமைஞ்ச பாடல், அதெல்லாம் அப்படி அதெல்லாம் வேறு வேறு பாடல்கள், அதை பற்றி பேசிகிட்டே போகலாம். ஆனால் இந்த பாடல் வந்து என்னென்னாக்க அந்த எக்கோ எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக அவரை வந்து அந்த முதல் தடவை தங்க மனசு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக சொல்லிட்டு மைக்கிலேருந்து கொஞ்சம் விலகி போகணும், அந்த மாதிரி மூணு தடவை வரும், மூணு நாலு தடவை வரும், அது மாதிரி அவர் பின்னாடி போயிட்டு பாடணும், திரும்ப அதே வேகத்தில் திரும்ப கிட்ட வந்து அடுத்த வரி பாடணும், திரும்ப எக்கோ வர மாதிரி பாடணும். இது மாதிரி வந்து அந்த அவ்வளோ நுணுக்கமாக வேலை செஞ்சுருக்காங்க. இது வந்து அவர் பல பேர் வந்து அவர்கிட்ட இது பாராட்டி பற்றி பேசினப்போ அவர் சொல்லுவார், இதெல்லாம் வந்து ஒரு டீம் எஃபர்ட், இது வந்து தனி மனுஷனை நான் செஞ்சது இல்லை, பாடகர் செஞ்சது இல்லை, கவிஞர் செஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட முடியாது, எல்லாமே டீம் எஃபர்ட். இது எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நடிச்சு அந்த வேறுபாட்டை காமிச்சிருக்காரு இல்லையா, அது அது அதுதான் வந்து அந்த கலைஞனோட பங்களிப்பு. இதில் ஸோ இது வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான், இது தனிப்பட்ட விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு தன்னடக்கத்தோட சொல்வாரு. அந்த காலத்துல இடம்பெற்றது நினைக்கிறப்போ ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கு. அந்த எனக்கு இன்னும் வந்து அந்த அம்மா அடி அப்படின்ற அந்த அந்த சங்கதியை கேட்கும் போதே வந்து ஒரு மயிர்கூச்சரியும் ஒரு சில இப்ப அந்த கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு இது வரும். அந்த பாடல் முடிஞ்சுனா நல்லா இருக்கும் ராம்.
அந்த அம்மாடி வந்து அந்த கணீர் ஒரு வெங்கல குரல்ல பாடுவாரு டிஎம்எஸ். நான் அதை ட்ரை தான் பண்ண போறேன், ஸ்டில் ஐ அம் கோயிங் டு ட்ரை. ஆனா நீங்க கொடுத்த விவரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது ரவி, நானே இதெல்லாம் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. நீங்க சொன்னப்புறம்தான் ஐ ஹேவ் அன் அப்ரிசியேஷன் ஃபார் அந்த சேட் சாங்கோட சான்சல். அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு நூறு வயசு, அவ சொல்லுக்கு நாலு வயசு, சொல்லுக்கு நாலு வயசு.
சூப்பர் சூப்பர்.
இந்த இடத்துல ஒரு குட்டி ஆலாபனை ஒண்ணு வரும், அந்த ஆலாபனை ரெண்டாவது தடவை வராது. சோ அதுல அதுல வந்து அந்த 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 இடத்துல வந்து அந்த அக்கார்டின் பியானோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது அதெல்லாம் வந்து அவரோட ரிச்னஸை காமிக்கணும், அந்த நடிகரோட வளமான பொருளாதார நிலைமையை காமிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான ஒரு இசை கோர்ப்பு இருக்கும். அதுதான் வந்து பிரமிப்பா இருக்கு. இன்னும் இன்னும் கூட நினைச்சு இது வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாடல் நினைக்கிறேன், இன்னும் கூட அந்த பிரமிப்பா இருக்கு. இத கற்பனை பண்ணி இத ஒரு கொண்டு வந்த விதம் வந்து ரொம்ப அருமையான விஷயம். சொல்லுங்க அது நீ எதை சொல்ல வந்து.
இல்ல நான் ஆஸ்ட்ராக் ஐ திங்க் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கறதே நான் மறந்துட்டேன். அவ்வளவு ஒரு அழகான ஒரு விளக்கம் இது. அது மாத்திரம் இல்ல, யூனோ இந்த பாட்டை வந்து நீ பேசிட்டே இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒரு பெரிய லெஜெண்ட்ஸ் அவங்கவுங்களோட ஏரியாஸ்ல இல்லையா. இத வந்து ஒரு தொழிலாவோ இல்ல ஒரு வெறும் என்டர்டெயின்மெண்டாவோ நினைச்செல்லாம் பண்ண மாதிரி தெரியல. இது அவங்க அதுலயே வாழ்ந்திருக்காங்க, அவங்க எல்லாருமே உள்ள அப்படியே வாழ்ந்திருக்காங்க. நீ எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு முக்கியமா மனசுல ஓடிட்டு இருந்தது வந்து இத நம்ம நடிகர் திலகம் எப்படி நடிச்சிருப்பாரு அப்படிங்கறதுதான். அதாவது இந்த பாட்டெல்லாம் இவங்க எழுதின பாட்டெல்லாம் நிறைய பேர் பேசினாங்க. இந்த இதெல்லாம் இந்த அலெக்சாண்டர் பாபு கூட நிறைய சொல்லுவார் இல்லையா. சோ அதுல வந்து எல்லாரையும் மிஞ்சுறதுக்கு அந்த உணர்வுகளை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒண்ணு வந்து விஷுவலா பார்க்கும்பொழுது அது வந்து அதை சிவாஜி கணேசன் மாதிரி வேற யாரும் தமிழ் இண்டஸ்ட்ரியில பண்ணாங்களான்னு தெரியல, பண்ண போறாங்களான்னு கூட தெரியல. அதே மாதிரி அதை தமிழ்ல எழுதினது கண்ணதாசனை தவிர வேற யாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இது எல்லாத்தையும் விட நீ சொல்லும் பொழுதுதான் அது புரியறது. அந்த மியூசிக்ல வந்து அந்த பாவங்களை எப்படி கொண்டு வரது, இதை கொண்டு வர முடியுங்கிற பெரிய லெவல்ல அர்த்தங்கள் நல்லாவே புரியும். பட் இதை வந்து ஒரு சினிமா பாட்டுல ஒரு சாதாரண மனுஷங்களும் கேட்க முடிஞ்ச ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு இசை பின்புலமே எதுவும் இல்லாதவங்களாலையும் அப்ரிஷியேட் பண்ண முடியுங்கிற அளவு கொண்டு வரணும்னா எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்திருக்கணும்ல.
கண்டிப்பா. ஏன் இதுல இது இந்த பாடல் வரிகள்ல வந்து கவிஞரோட ஒரு குறும்புத்தனம் பார்த்தாக்க. சோ என்னனாக்கா அவன் சின்ன வயசுல இருக்கும்போது முந்தைய பகுதியில வந்து ஒரு நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் சாப்பாடுறதுக்கு ஆசைப்படுவான், ஒரு சாப்பாடுறவன் அப்படின்ற மாதிரி தான் பேர் எடுத்திருப்பான். சோ அதை வந்து அந்த வரிகள்ல நான் சுக்கா கோடிட்டு காமிச்சிருப்பாரு. என்னமோ நடக்குது, அதில் ஏதோ சுகமும் இருக்கு, யாருக்கு இந்த கதை தெரியும், சாமிக்கு மட்டும் இது புரியும் அப்படின்றதுதான் அந்த சரணத்துல வரும். அதுக்கு அடுத்த ரெண்டு வரிகள் அது பாலுக்குள் மோரும் கூட இருக்கும், நாளுக்கும் காலம் வந்தால் நடக்கும் அப்படின்னு முடியும் முதல் பகுதியில. ஏன்னா அவன் பாலுக்குள் மோரும், அவனுக்கு திங்கிங் எல்லாம் அவனோட நினைப்பு எல்லாம் வந்து சாப்பாடு சம்பந்தமான விஷயங்களாவே இருக்கு. அதனால அந்த மாதிரி தான் நினைக்க தோணுது அவனுக்கு. அந்த அந்த கதாபாத்திரத்துக்குள்ள புகுந்து எழுதுற தன்மை. சோ இதே வந்து அடுத்த அவனுக்கு அப்புறம் அதே சரணம் தான். அஃப்கோர்ஸ் அந்த டெம்போ வேற மாதிரி இருக்கும். எண்ணெயில் எரியும் விளக்கு, அவள் எண்ணெயை அழைத்த சிரிப்பு அப்படின்னு சொல்லி அவர் பாடும்போது அதுல ஒரு வெறுமை துணிக்கும். அப்படியே முதல் பாடல்ல வந்து அந்த துள்ளல் இருக்கும், அது ஒரு அப்பாவித்தனம், ஒரு சந்தோஷம், எதை பார்த்தாலும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான இருக்கிற விஷயம் வந்து ரெண்டாவது முறை பாடும்போது வந்து அந்த ஏமாற்றம், ஒரு வெறுமை, அந்த மாதிரி ஒரு துணியில பாடும். ஸோ இந்த இதுல பார்த்தாக்க என்னவோ நடந்தது நடப்பு, அதுல வந்து என்னமோ நடக்குது நடப்பு, இதுல என்னவோ நடந்தது நடப்பு, அது ஏதோ நினைவிலும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கு இந்த கதை தெரியும், சாமிக்கு மட்டும் இது புரியும், ஏழைக்கு அன்று வந்த நினைவு, செல்வத்தில் வந்த பின்பு கனவு அப்படின்னு
மாத்திருப்பாரு.
பாலுக்குள் மோரும் கூட இருக்கும் வந்தது வந்து ஏழைக்கு அன்று வந்த நினைவு, செல்வத்தில் வந்த பின்பு கனவு அப்படின்னு மாத்திருப்பாங்க.
இதுலதான் என்ன சொல்ல வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவர் வந்து எதை என்ன சிச்சுவேஷனை சொன்னாலும் அதை வந்து கவிதையில போட்டுட முடியும். அதை வந்து கவிதையில போடுறதோட மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கிற மாதிரியான ஒரு கவிதையா எழுத முடியாது. அது ரொம்ப அசாத்தியமான ஒரு ஒரு திறமை என்ன சொல்லணும்.
அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு, என்னவோ நடக்குது நடப்பு, இதில் ஏதோ சுகமும் இருக்கு, யாருக்கு இந்த கதை தெரியும், சாமிக்கு மட்டும் இது புரியும், பாலுக்குள் மோரும் கூட இருக்கும், நாளுக்கும் காலம் வந்தால் நடக்கும், அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு.